ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல இப்ப மூன்றாம் பரிச்சேதத்துல பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல கடந்த வகுப்புகள்ல வந்து 13 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 13வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நான் உணர்ந்து கொள்வதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை அப்படின்னு நிரூபணம் செய்தார். ஏன்னா அது வந்து அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல. அதாவது ஆத்மா பிரம்மம் என்பது ஒரு அனுபவிக்கப்படும் பொருள் கிடையாது. அதை நமக்கு நிரூபணம் பண்ணி கடந்த ஸ்லோகத்துல புரிய வச்ச. அதே மாதிரி சரி, அது அனுபவிக்கப்படும் பொருள் இல்லை, தனக்கு வேறாக இல்லை, அப்போ அந்த விஷயங்களை அறிபவனா அப்படின்னு கேட்டா அறிபவனும் இல்லை. ஏன்னா அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற இரண்டுக்கும் இடையில அறிவு அப்படிங்கிற நிலையில தான் ஆத்மா இருக்கு. அது தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாசமாய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அல்லது தெரியவில்லை அப்படின்னா அதை நம்ம ஆப்ஜெக்டா பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவை நம்ம ஆப்ஜெக்டா பார்த்துக்கிட்டு அது நமக்கு வேறாக ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கும் போல் இருக்கு, அதை அனுபவமாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அஜ்ஞானம். ஏன்னா அது உருவத்தில் கிடையாது, புலன்களால் அறியப்பட முடியாது, மனதினால் புரிந்து கொள்ள முடியாதது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்து அறிந்து அனுபவமாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது அஜ்ஞானம். தேடும் பொருள் எதுவோ அது நானே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா நிரூபணம் செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுதுன்னா ஸ்வயம் பிரகாச சித்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஆத்மா பொறுத்த வரைக்கும் எல்லா பிரமாணத்திற்கும் அப்பாற்பட்டது, ஆனால் எல்லா பிரமாணங்களுக்கும் ஆதாரம் அப்படின்னு உபனிஷத்தினுடைய வழியில நமக்கு சொல்லி கொடுத்தது. யத்வாசா அனப்யுதீதம், அதை வாக்கால் கூறவே முடியாது, ஆனால் அதனால்தான் வாக்கு செயல்படுகிறது. ந தத்ர சக்ஷு கச்சதி, அங்கு கண் செல்லாது, ஆனால் அதனால்தான் கண் பார்க்கப்படுகிறது. இப்படிதான் இங்க ஆத்மாவை பற்றி நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா இப்ப வந்து நம்ம நடைமுறையில வந்து வேறு ஒரு பொருளை பார்ப்பது போல நினைத்து பார்ப்பது அஜ்ஞானம் என்பதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நம்ம கண் இருக்கு, நம்ம கண் மூலமா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம், ஆனா தன் கண்ணையே தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படி முடியும்? முடியாது இல்லையா? நம்ம இடத்துல இருக்கிற கண்ணை கொண்டுதான் நாம் எல்லாவற்றையும் காணுகின்றோம். ஆனால் என் கண்ணையே நான் காண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன், காண முடியாது. அப்படிதான் ஆத்மா இருக்கு. ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் நீங்க எல்லாம் அறியப்படுகிறது. ஆனால் அவ்வாறு அறிகின்ற அறிவு தன்னையே தான் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் விஷயம். இதைத்தான் இங்க சாஸ்திரம் அருமையா புரிய வைக்குது. அதுதான் அந்த கடந்த ஸ்லோகம் வந்து நமக்கு அவ்வளவு விஷயங்களை ஆழமா புரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது இன்றைக்கு 14வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாதுர்யாதி ஸ்வபாவானாம் அந்யத்ர ஸ்வகுணார்பினாம் ஸ்வஸ்மின் ததர்பணாபேக்ஷா நோன சாஸ்தான் யதர்பகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இனிப்பு போன்ற குணங்கள் வேறு பொருள்களில் தங்கி இருக்கின்றன, அவற்றை வெளிப்படுத்தும் கருவி தேவை. ஆனால் தன்னிடத்திலேயே இருப்பவைக்கு வேறு ஒரு கருவி அல்லது பிரதிபலிப்பு தேவையில்லை, அதற்கு வேறாக வெளிப்படுத்தும் கருவியும் இல்லவே இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் நிரூபணம் படுத்துது. அதான் நம்ம கடந்த ஸ்லோகத்துல நான் அதுக்குண்டான எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்க்கரையில இருக்கு. சர்க்கரையினுடைய குணம் என்ன அப்படின்னா இனிப்பு. அப்போ சர்க்கரையினுடைய குணம் இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த சர்க்கரையை எடுத்து சுவைத்து பார்க்கிற நான் அனுபவிக்கிறேன். நான் எடுத்து அந்த சர்க்கரையை நக்கி பார்த்துட்டு இனிப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இங்க அனுபவிப்பவன் நான், சர்க்கரையை அனுபவிப்பவன் நான், அனுபவிக்கப்படுகின்ற பொருள் எது சர்க்கரை. ஆனால் அனுபவம் எப்படி நடந்தது? அது இனிப்பு சுவை, இனிப்பு சுவை, அதுதான் அனுபவம். அப்ப இப்படிதான் ஆத்மா இருக்கு. அதாவது அந்த சர்க்கரை வந்து என்றைக்கும் தான் இனிப்பா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குமா? சர்க்கரையை எடுத்து அனுபவிக்கின்ற நான் தான் அதை இனிப்பு என்று சொல்கிறேன். அனுபவிக்கப்படும் பொருளாக சர்க்கரை இருக்கலாம், ஆனால் சர்க்கரை ஒரு நாளும் தன்னை இனிப்பு என்று சொல்லவே சொல்லாது. மேலும் அது தன்னை இனிப்பு என்று அறிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப அப்படிதான் சர்க்கரை இருக்கு. அந்த சர்க்கரையானது தன்னுடைய இனிப்பை அறிய அதற்கு வேறாக ஒரு கருவி வச்சிருந்தா மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த சர்க்கரை என்ன பண்ணுது? தனக்கு வேறாக ஒரு கருவியாக மனிதனாகிய நான் நக்கி பார்த்து அது இனிப்பாக இருக்கிறது, இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அனுபவிக்கப்படுபவனாகிய எனக்கு அதனுடைய இனிப்பு சுவை தெரிகிறது. அனுபவிக்கப்படும் பொருளாகிய சர்க்கரைக்கு அது அவசியமே கிடையாது. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில் நிகழ்கின்ற அந்த இனிப்பு என்ற அனுபவம் எதுவோ அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் அப்படின்னு இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த மாதிரி ஓமானங்கள். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து மைண்ட் லெவல் அப்டேட் ஆகணும் அப்படின்னா மனசுக்கான புரிதலை கொடுக்காம நீங்க அப்டேட் ஆக முடியாது. ஏன்னா அதுக்குதான் இங்க அத்தியாத்ம ஞானம். நான் பொதுவாகவே நடைமுறையில எப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறாரு, இல்லை ஒரு பெரிய ஆடிட்டர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு ஜென்ரலாக நம்முடைய சராசரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன பண்ணணும்? கடினமாக படிக்கணும். அதாவது ஆடிட்டர் ஆகணும்னாலும் விழுந்து விழுந்து படிக்கணும், ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னாலும் விழுந்து விழுந்து படிக்கணும், பயங்கரமாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, இப்படியே நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அதெல்லாம் படித்து முடித்த பிறகுதான் அவங்களுக்கு ஆடிட்டருங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்கும், இல்லைன்னா கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்போ இந்த கலெக்டர் போஸ்டிங்காக அவங்க படித்து வந்து அந்த பதவியை அடைகிறது எப்படி நடைமுறை வாழ்க்கையில் இருக்கோ, அந்த கல்வி எதன் நிமித்தம் நம்ம படிக்கிறோம், எதுக்காக கலெக்டர் ஆகிறோம், எதுக்காக நம்ம ஆடிட்டர் ஆகிறோம், உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? பணம் தான். இப்போ நம்ம கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு ஆடிட்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கப்பா கணக்கு வழக்கு பார்க்குற? வருமானத்துக்கு தாங்க பார்க்குறேன். சரி, எதுக்கப்பா நீ கலெக்டர் ஆகிட்ட? நாட்டுக்கு சேவை செய்ய தான் கலெக்டர் ஆகிட்டேன். சரி, அப்போ நாட்டுக்கு சேவை செய்ய கலெக்டர் ஆகிட்டியா, சம்பளம் இல்லாமல் செய்வியான்னு கேட்டு பாருங்க. கிடையாது, சம்பளத்துக்காக தான் கலெக்டர் ஆகிட்டேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? அதாவது புறக்கல்வி, வெளிக்கல்வி எல்லாமே பணத்தை நோக்கி ஓடுகின்ற ஒரு புறக்கல்வி. ஆனால் அந்த கல்வியை படிப்பதனால அதற்கான பதவி கிடைக்குதா இல்லையா? அது மாதிரி இங்கே ரிஷிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிருகங்களுக்கு மேலே மனிதன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டான்ங்கிறதுனால அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால அவன் மட்டும்தான் பாடங்களை படித்து இது நல்லது இது கெட்டது இது சரி அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நம்ம அது உலகியல் சார்ந்த கல்வி மட்டுமல்ல, தன்னைத்தான் அறிகின்ற இந்த அத்தியாத்ம ஞான கல்வியையும் படிக்க வேண்டும். அப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கல்வி நம்ம படிச்சுட்டா நமக்கு ஞானம் தானே வருது, இந்த ஞானத்தை நான் தெரிஞ்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், வெளியே புறக்கல்விகளாகிய ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படித்தா நீ ஃபிசிக்ஸில் ஒரு மாஸ்டர் ஆகி பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அல்லது ஐஏஎஸ் படித்தா கலெக்டர் ஆகி கலெக்டர் போஸ்டிங்கில் இருக்கலாம், ஆடிட்டருக்கு படிச்சுட்டா கணக்கு வழக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே அத்தியாத்ம ஞானம் படிச்சுட்டா ஞானி ஆக வேண்டியதில்லை, நம்ம ஏற்கனவே ஞானி தான். நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானத்தை நீக்குகிறது, அவ்வளவுதான் இந்த கல்வி செய்கிற வேலை. இந்த கல்வி என்ன செய்யுதுன்னா, நீ ஏற்கனவே அந்த தூய அறிவாகத்தானப்பா இருக்கிறாய், ஆனால் உன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பல்வேறு எண்ணங்கள் அறியாமையால் சூழப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அறியாமை நீங்கிவிட்டால் உன்னுடைய சுயமான அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இங்கே அத்தியாத்ம ஞான கல்வி. அதுதான் குருகுல கல்வி, அதுதான் ரிஷிகளுடைய வாழ்க்கை முறை, அப்படிதான் நம்முடைய சனாதன தர்மம் இருந்தது. ஆனால் நம்ம ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் மெக்கால எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வந்தோம். அதுக்கு முன்னாடி பூரா நம்ம இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானம் தானே படித்தோம், குருகுல கல்வி தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். பொருளாதாரத்துக்கான தொழிற்கல்வி படித்தோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லையா, இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, புது புது யுக்திகள் வந்துருச்சு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி முறையும் மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் தொழிற்கல்வி வருமானத்துக்கு, ஆனால் அறிவு வந்து நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்குவதற்கு, அப்படி தான் அன்றைய கல்வி முறைகள் இருந்தது. அப்போ எதுக்காக இது இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு இனிப்பு அப்படிங்கிற குணம் வந்து அந்த இனிப்பின் இடத்துலேயே இருந்தாலும் அந்த இனிப்பு அந்த இனிப்பாகத்தான் இருக்கிறேன் என்ற அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல நான் தூய அறிவாகிய ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன், ஆனால் நான் அந்த ஆத்மா என்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் எனக்கு அது தெரியவில்லை? தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப இனிப்பு ஒரு ஜடப்பொருள், அதற்கு நான் இனிப்பாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நானோ அறிவு பொருள், உயிர் பொருள். அப்ப நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னை நான் அறிந்து கொள்வதற்கான, என்னுடைய உண்மை சுய அறிவை வெளிப்படுத்துவதற்கான கல்வி முறையை நான் கற்றுக்கொண்டால் தான் என்னை நான் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கு அறிய வேண்டிய அந்த அத்தியாவசிய கல்வி முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எனக்கு வேறாக வெளிப்படுத்தும் கருவி உண்மையில் வெளியே இல்லை, அது என்னிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதுதான் இந்த இனிப்பு உதாரணமா புரிய வச்சு இப்படி காட்டி கொடுக்கிறார். ஏன்னா உதாரணம் நம்ம இவங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, தன்னை காட்டுவதற்காக வேறு ஒரு கருவி தேவை அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கறதுக்கு நம்ம இடத்துல இருக்கிற கண்ணு தான் கருவி, இப்ப நான் பேசுற சப்தத்தை கேட்கறதுக்கு நம்ம இடத்துல இருக்கிற காது தான் கருவி, அந்த இனிப்பு சுவையரை ருசிப்பதற்கு என்னிடத்துல இருக்கிற நாக்கு தான் கருவி. ஆனால் ஆத்மாவோ இத்தனை அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டு அது இருப்பதனால்தான் எனக்கு இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்யுது, இல்லைன்னா எனக்கு எப்படி புலன்கள் வேலை செய்யும்? அப்போ அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்கே என்னுடைய ஐந்து புலன்களும் என்னுடைய மனசும் புத்தி எல்லாமே பிரகாசிக்குது. அப்போ ஆத்மா பிரகாசிப்பதற்கான ஒரு ஊடகம் தான் இந்த உடலும் மனசும் அப்படிங்கிறத இங்க பல வகைகளில் மாத்தி மாத்தி மகான்கள் வந்து புரிய வச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்திட்டத்திலையும் பார்க்குறோம். அப்போ இங்க வந்து ஆத்மா தன்னையே தான் அறிந்து கொண்டிருக்கிற தன்னுடைய சுயம்பிரகாச அறிவுக்கு வேறா அறியப்படும் பொருள் என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம உபநிஷத்துங்களிலே நிறைய உபநிஷத்துங்களை பார்த்துக்கிட்டே வரோம். கடோ உபநிஷத்து கூட நான் அதான் கடந்த முறை ஸ்லோகம் சொன்னேன், நான் தத்ர சூரியபாதின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. நான் தத்ர சூரியபாதின்னா என்ன, அங்கு சூரியன் ஒளியிடாது, ஆனால் அதனால் தான் எல்லாம் ஒளிர்கிறது. சூரியன் இருப்பதனால்தான் இங்கு எல்லாம் ஒளிர்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சதோ, அது மாதிரி நான் இருப்பதனால்தான் இங்கு எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற நம்முடைய சுயம்பிரகாச அறிவு ஒளியை சுட்டி காட்டுது அந்த ஸ்லோகம். அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த கடவு உபநிஷத் படிக்கும்போது அதை பார்த்தோம். அப்போ ஆத்மா தான் அனைத்தையும் வெளிப்படுத்தும் அறிவு ஒளி அப்படிங்கிறத இங்கே நிரூபணம் பண்ணுறார். அப்போ இங்கே சாதகனுக்கான தியான வழி என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து தெரிகிறது, ஆனால் அந்த பொருள் தெரிய வேண்டுமானால் அதற்கு வெளிச்சம் தேவை. அப்போ வெளிச்சம் இல்லை என்றால் அங்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அப்ப அது போல இங்கு அனைத்தையும் அறியும் அறிவு தேவை, அது இருந்தால்தான் என்னால் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவு இல்லாவிட்டால் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த அறிவு தான் அனைத்துக்கும் ஆதாரமான சுயம்பிரகாச ஒளி அப்படின்னு இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. ஏன்னா உண்மை அதுதானே, இப்ப நமக்கு வந்து மனசு இருக்கலாம், புலன்கள் இருக்கலாம், ஆனா அறிவு இல்லைன்னா அது இது இன்னதுன்னு எப்படி நம்மளால பகுத்தறிய முடியும்? அப்ப இந்த அறிவு தான் நம்முடைய ஆதாரம், நமக்குள்ள இருக்கிற அந்த இருப்பு, அதுதான் எல்லாம் அறியும் அறிவு. அது வந்து எந்த ஊடகத்துல பிரகாசிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடல்ல தான் பிரகாசிக்கும். இப்ப வேற ஏதாவது ஒரு உடல் கிட்ட போய் நான் இது பேனான்னு காட்டினா புரிஞ்சுக்குமான்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கல்லு மண்ணு கிட்ட கொண்டு போய் இது பேனாவா அப்படின்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னா அது சொல்லுமான்னா சொல்லாது. சரி, மிருகங்கள் கிட்டையாவது போய் இதெல்லாம் இது இது இன்னதுன்னு சொல்லி கொடுக்கலான்னு அது புரிஞ்சுக்குமா? அதுவும் புரிஞ்சிக்காது. அப்ப எது புரிந்து கொள்ளும் அப்படின்னா, படைப்பின் உயர் பரிமாண நிலையில் வந்திருக்கிற நன்மை தீமைகளை பகுத்தறித்து பார்க்கின்ற பகுத்தறிவுவாதியாக இருக்கின்ற மனிதனுக்கு மட்டும்தான் கல்வி தேவைப்படுகிறது. அப்ப இவனுக்கு தான் இது இது இன்னதுன்னு காட்டி கொடுத்தா அவன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவுவாதியாக இருப்பதனால அவன் அதை பிரித்து பார்த்து இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் என்று புரிந்து அறிந்து கொள்கிறான். ஆக அந்த அறிந்து கொள்ளும் தன்மை எப்படி அவனிடத்திலே உண்டானது என்றால், அவனுடைய சுயம்பிரகாச அறிவு ஒளி வெளிச்சத்தினால்தான் அவன் அனைத்தையும் அறிகின்றான். ஆனால் அந்த அறிவு தான் இங்கு இருப்பு, அதுதான் சத்தியம், அதுவே பிரம்மம், பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்ட்டு மகா வாக்கியம் அருமையா நமக்கு உபதேசம் பண்ணுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு வரியில நாம இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் சொல்லலாம்னா, நாம் பார்க்கப்படுகின்ற பொருள்களாக வெளியே தெரிகின்ற எல்லாமே தோற்றம் மாத்திரம்தான். ஆனா அது தோற்றம் என்று அறிவதற்கான ஆத்மா அதை அனைத்தையும் தன்னுடைய சுயம்பிரகாச ஒளியிலே காட்டி கொடுக்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் இருப்பு, அந்த இருப்பு இருப்பதனால இங்க எல்லாம் இருக்கிறது. அந்த இருப்பு என்ன பண்ணுதுன்னா, தன்னை பார்ப்பதற்கான ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணுது இல்லையா, அந்த ஊடகம் தான் இந்த மனசு உடல். அப்போ இந்த மனசு உடலும் வந்தால் இதன் மூலமாக உலகத்தை உண்டு பண்ணி பார்க்குறோம். ஆனால் இந்த உலகம் என்பது அதனுடைய அதிஷ்டானத்தில் தோன்றும். தோன்றுகின்றவையெல்லாம் அதனுடைய இருப்பினாலே இருக்கின்றது, ஆனால் அவைகளெல்லாம் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது இல்லையா? என்னங்க இப்படியே சொன்னால் எப்படி தான் அப்படின்னு கேட்டால், நான் தான் ஏற்கனவே அதுக்கு உண்டான விளக்கம் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, அந்த கண்ணாடி ஒமானமே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது கண்ணாடியில் வந்து நான் போய் நின்று பார்க்குறேன், என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியும், ஆனால் கண்ணாடியில் நான் இப்போ எப்படி இங்கே முகம் மூக்கு அதில் ரெண்டு கண் காது எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரியும், ஆனால் இங்கே இருக்கிற நான் தான் அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சாலும் உண்மையில் அது என்ன தோற்றம் தானே? அப்போ என்னுடைய உருவம் அங்கே இன்னொரு உருவமாக தெரிஞ்சாலும் அதுக்கு எது காரணம்னு நான் ஆராய்ந்து பார்த்தா, கண்ணாடி இருக்கிறதுனால என்னுடைய உருவம் அங்கே பிரதிபிம்பித்து காணப்படுகிறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்ச பிறகு எனக்கு என்ன, கண்ணாடியும் இல்லைன்னா என்னுடைய உருவம் இருக்காது, கண்ணாடி இருந்தால் என்னுடைய உருவம் வரும். அப்போ நான் தான் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கண்ணாடியை வாங்கி மாட்டி வச்சுருக்கேன் வீட்டில். நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு கண்ணாடி வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு கண்ணாடி வழியாக நான் என்ன பார்க்குறேன், அதனால் எனக்கு வந்து என்னுடைய உருவம் பிரதிபிம்பித்து காணப்படுது. ஆனால் அவ்வாறு பிரதிபிம்பித்து காணப்படுகின்ற அந்த உருவம் வந்து தோற்றம் அப்படிங்கிறத நான் என்னுடைய சைடில் ஒரு பாடி லெவலில் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இது மாதிரி நீங்கள் அப்படியே ஆத்மாவை கண்ணாடி ஓமானத்தில் ஒப்பீடு செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அப்பயும் அந்த ஸ்தூல கற்பனைக்கு தான் போகுது, சூட்சம நிலைக்கு போக மாட்டேங்குது. அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அறிவு வந்து தன்னை பார்க்க விரும்புது, அறிவுக்கு உருவம் இருக்கா? அறிவுக்கு உருவமே இல்லை. அப்போ அது எந்த கண்ணாடியில் பார்க்கும்? அது மனம் என்ற கண்ணாடியில் பார்க்குது. மனதுக்கு உருவம் இருக்கா? மனதுக்கும் உருவம் இல்லை, அறிவுக்கும் உருவம் இல்லை. ஆனால் அறியப்படும் பொருட்கள் ஏராளம். யோசனை பண்ணி பாருங்க, இந்த பிரபஞ்சத்தில் அறியப்படும் பொருட்கள் ஏராளம். என்னென்ன இருக்கு? சூரியன் இருக்கு, பூமியில் எறும்பு இருக்கு. அப்போ பிரம்மாண்ட சூரியனையும் பார்க்க முடியுது, பூமிக்குள்ள இருக்கிற எறும்பையும் பார்க்க முடியுது. அப்போ இதுக்குள்ள எவ்வளவு பொருட்கள், படைப்பின் அம்சங்கள் எத்தனை எத்தனை? அப்போ இத்தனை நாம ரூபங்களும் எதன் அதிஷ்டானத்தில் தெரியுது? அறிவின் அதிஷ்டானத்தில் தெரியுது. ஆனால் அறிவோ உருவம் இல்லை, மனசுக்கோ உருவம் இல்லை. ஆனால் இந்த மனம் எப்படிங்க உருவத்தை பற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த ஊடகம் பாடி எடுத்துக்குது. பாடி எடுத்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்தூல சரீரத்தின் மூலமாக புலன்களை உண்டு பண்ணுது. அந்த புலன்களில் வந்து கண், காது, நாக்கு, மூக்குன்னு எல்லாத்தையும் படைச்சி அதன் வழியாக கண் வழியாக ஒளியை பாய்ச்சி உலகத்தை பார்க்குது. காது வழியாக சக்தியை கிரகிச்சு வார்த்தைகளை கேட்குது. மூக்கு வழியா சுவாசத்தை நுகருது, நாக்கு வழியா ருசிய ருசிக்குது. அப்ப இந்த புலன்களை வைத்து கொண்டு இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்த்து அதற்கு நாமமும் ரூபமும் சூட்டுகிறது. அது புலன்கள் வழியாக சூட்டப்படும் போது பிறந்த குழந்தை பேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட போய் இதுதான் அம்மா அப்படின்னு நீங்க காட்டி கொடுத்தவொடனே அது பாக்குது திரு திருன்ட்டு. ஓ ஏதோ அம்மாங்கிறாங்கன்ட்டு பார்த்து புரிஞ்சுக்குது, அம்மானா இப்படி இருப்பாங்க போல் இருக்குன்னு புரிஞ்சுக்குது. அப்போ முதல்ல அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க கொடுக்க ஒவ்வொன்றா உள்ளே போய் பதியுது பாருங்க. அப்போ அந்த பதிவு எப்படி அந்த குழந்தைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புலன்கள் மூலமாக தான். அது கண்ணில் பார்த்து இது அம்மான்னு முடிவு பண்ணுது, கண்ணில் பார்த்து இது அப்பான்னு முடிவு பண்ணுது. ஆனால் பார்த்த உடனே முடிவு பண்ணலை, காதில் கேட்டும் முடிவு பண்ணுது. பார்வையில் ஒரு உருவத்தை பார்த்தாலும் அது காது வழியாக சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக புரிய வருது. இப்படி இருந்தா அம்மா, இப்படி இருந்தா அப்பா, இப்படி இருந்தா தாத்தா, இப்படி இருந்தா பாட்டி, இப்படி இருந்தா பேனா, இப்படி இருந்தா பென்சில் அப்படின்னு நமக்கு ஒவ்வொன்றும் உள்ள கொடுக்க 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 அது எப்படி அந்த குழந்தைக்கு உள்ள போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து புலன்கள் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் உள்வாங்கப்படுது. ஆனா அப்படி சொல்றதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அந்த குழந்தையின் இடத்துல என்ன இருக்கு கேள்வி கேளுங்க. ஒரு பேனான்னு காட்டின உடனே அந்த குழந்தை இது பேனான்னு புரிஞ்சுக்குது, இது அம்மான்னு காட்டின உடனே இது அம்மான் புரிஞ்சுக்குதுன்னா என்ன வச்சு புரிஞ்சுக்குச்சு அந்த குழந்தை? அந்த குழந்தையின் இடத்துல இருக்கிற சுய அறிவு தான் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் காட்டி கொடுத்தது. அந்த குழந்தையின் இடத்துல இருக்கிற சுயம் பிரகாச சுய அறிவு தான் இது பேனா, இது பென்சில், இது அம்மா, இது அப்பா அப்படின்னு காட்டி கொடுத்தது. அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நீங்க எல்லாம் அறியப்படுகின்றன. அப்போ எல்லாம் அந்த அறிவின் மூலம் ஏற்றி வைக்கப்படுகின்றன. ஆனால் அப்படி ஏற்றி வைக்கப்படுகிறதெல்லாம் எதில் இருக்கிறது? அந்த அறிவிலேயே இருக்கிறது. இதுதான் பியூட்டி. அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இந்த சித்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்ப சத்துங்கிறது ஒரு இருப்பு, ஆனா அந்த இருப்பின் மீது ஏற்றி வைக்கப்படுகின்ற ஏராளமான விஷயங்களும் அந்த சத்துக்கு வேறாக இல்லை, அந்த சித்துக்கு வேறாக இல்லை. அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நான் இருப்பதினால் சூரியன் ஒளிர்கிறது, நான் இருப்பதினால் சந்திரன் தெரிகிறது, நான் இருப்பதினால் விண்மீன்கள் மின்னுகின்றன. அப்ப நான் இல்லாமல் அக்னி எரிந்து விட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குது கடவுபனிஷத்து. அப்ப அப்படிப்பட்ட நான் யார் அப்படின்னு ஒரு விசாரணையை மேற்கொண்டா, நான் தான் அந்த சத்து, நான் தான் அந்த சித்து. அப்ப நான் தான் அந்த சித்து என்று சத்தின் நிலைப்பாடு புரிந்து விட்டால் அங்கு ஆனந்தம் மலர்கிறது, அதுதான் சச்சிதானந்தம் என்று நம்ம பலமுறை இந்த ஸ்லோகங்கள் மூலமா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதைதான் இங்க ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது ஒரு சாதகனுக்கு புரிய வச்சிடணும், அவனுக்கு இந்த ஆங்கிள் புரியலன்னா இந்த ஆங்கிள்லயாவது புரிஞ்சிக்க முடியுதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க, மாத்தி மாத்தி விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்ப ஒரு ஆங்கிள் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு ஆங்கிள் புரியும், இன்னொரு ஆங்கிள் புரியலன்னா இன்னொரு ஆங்கிள் புரியும். ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு இது உள்வாங்கப்பட்டால் நிச்சயமாக இதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அது வந்து ஒரு நுணுக்கமான விஷயம்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ஒருமுகப்பாட்டோடு இந்த பாடங்களை கவனிக்கணும். நம்ம வேற சிந்தனைகள்லையோ வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இந்த பாடங்களை கேட்டா எப்பயுமே புரியாது. நானும் பகவத்கீதை முடிச்சுட்டேங்க, நானும் பிரம்மசூத்திரம் படிச்சுட்டேங்க, நானும் கடவுள் உபநிஷத் படிச்சுட்டேங்கன்னு வேணா பெருமை அடிச்சுக்கலாம். படிச்சு என்னப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா அதாங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அதை வந்து நம்ம ரொம்ப நுணுக்கமா அது என்ன சொல்ல வருது சாஸ்திரம், அது எப்படி அவங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க, அதுக்கான புலன்கள் நம்ம இடத்துல எப்படி அது உள்வாங்குது, மனம் எப்படி ஒருமுகப்பட்டு அதை கேட்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம ஆழ்ந்து கவனிக்க கவனிக்க நமக்கு அந்த அனுபவம் தானாக வெளிப்படும் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் இந்த ஸ்லோகத்தில் அவர் புரிய வைக்கிற முக்கியமான விஷயம். இந்த 14வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் சுயம்பிரகாச ஒளியினால் தான் இங்கே எல்லாம் அறியப்படுகிறதுங்கிறத அருமையாக புரிய வச்சிட்டார். அடுத்தது 15வது ஸ்லோகத்தில் சொல்றார், அற்பகாந்த ராராஹி ஏப்ய தேசகாம் தத் ஸ்வபாவதா மாபு ததானு பாவியத்வம் போதாத்மா துண ஹீயதே. இங்க என்ன சொல்றாருன்னா, வேறு ஒரு வெளிப்படுத்தும் கருவி இல்லாத போதிலும் சில பொருட்களின் இயல்புகள் இருப்பதே அதனிடத்திலேயே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதே போல ஆத்மா வேறு ஒன்றால் அனுபவிக்கப்பட வேண்டியதில்லை, அதனால் அதன் இருப்பு என்றும் குறையவே குறையாது, அது சுத்தமான போதஸ்வரூபம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இங்க என்ன இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான விஷயத்தை பேசுறார் வித்யாரண்யர் அப்படின்னு பார்த்தா, ஆத்மா வந்து இன்னொரு விஷயத்தின் மூலமா அறியப்படக்கூடியது இல்லைதான், அது அறியப்படாததாகி விடுமா அப்படின்னு பார்த்தாலோ அல்லது அறியப்படக்கூடியதாக ஆகிவிடுமா என்று கேட்டாலோ, அப்படி அறியப்படுகின்றவன் அல்லது அறியப்படாதது அப்படிங்கிறது கூட அதன் இடத்துல இல்லைதான். ஆனா அது தன்னை பார்க்க விரும்பி உண்டாக்கி கொண்ட ஊடகத்துல அது தன்னை பார்த்ததுன்னா பார்க்கப்படும் பொருட்கள் எல்லாம் அதுவேதான். ஏன்னா பேனான்னு சொன்ன உடனே அந்த அறிவு தான் பேனான்னு புரிஞ்சுக்குது. குழந்தைகிட்ட போய் பேனான்னு சொல்லி கொடுத்த உடனே குழந்தை தன்னிடத்துல இருக்க சுய அறிவில் அதை பேனான்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் பென்சில்னு சொல்லி கொடுத்தவனே அந்த குழந்தை தன்னிடத்துல இருக்க சுய அறிவில் பென்சில் தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ இந்த பேனா பென்சில்ங்கிறது எதன் மீது ஏற்றி வைக்கப்படுகிறது, அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறது. அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் அவைகள் திகழ்கின்றன, தெரிகின்றன, இருக்கின்றன. அப்போ இப்படி தான் எல்லாமே அறியப்படுகின்றன. அப்போ இங்கே ஆதாரம் அறிவு ஆத்மா பிரம்மம். அப்போ அறிபவன் யாருங்க அப்படின்னு கேட்டால் மனசு. அப்போ மனம் இருந்தால்தான் இது பேனான்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அந்த புலன்கள் வழியா கண் வழியா பேனாவை பார்க்கும், காது வழியா பேனா அப்படின்னு சொல்ற வார்த்தையை கேட்கும், அப்புறம் அது பேனா அப்படின்னு புத்தியில தீர்மானம் பண்ணும். ஏன்னா அந்த புத்தி தான் வந்து இது பேனா இது பென்சில் பகுத்து பார்க்கும். மனசு வந்து அப்படியே உள்வாங்கும். ஆனா உள்வாங்குற விஷயத்த பகுத்து பார்க்கிற அடுத்த பரிமாணம் புத்தி. அப்ப அந்த புத்தியில இது பேனா இது பென்சில் அப்படின்னு பிரித்து பார்த்து அதை சரியானபடி உள்வாங்குகின்ற ஒரு உயர் பரிமாண அறிவு அந்த குழந்தையிடத்திலேயே சுயம்பிரகாச அறிவாக இருப்பதினால்தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற நுணுக்கமான விஷயத்தை இங்க சொல்றதுனால, அந்த அறிவை அறிய வைப்பதற்கு அதற்கு வேறாக அறியப்படுகின்ற ஒரு விஷயமும் அல்லது அறியப்பட முடியாது என்று சொல்வதும் சாத்தியமே இல்லை அப்படின்னு இங்க சொல்றாரு. அதாவது சர்க்கரை வந்து இனிப்புதான், ஆனா அந்த சர்க்கரை நாக்கு இல்லாமல் இருந்தாலும் அதனிடத்துல இனிப்புத்தன்மை இருக்கத்தானே செய்கிறது. துவைத்து பார்க்கிற நாக்கு இல்லைங்கிறதுனால அது இனிப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்படி புரிஞ்சுக்கணும், சர்க்கரைக்கு வந்து இனிப்புங்கிற ஒரு குணம் இருக்கு, ஆனா அந்த குணம் இருக்கிறத சர்க்கரை என்றுமே இழக்காது. ஆனா அந்த சர்க்கரை நக்கி பார்க்கறது எங்கிட்ட நாக்கு இல்லை, அப்ப எங்கிட்ட நாக்கு இல்லைங்கிறதுனால சர்க்கரை இனிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அது மாதிரி ஆத்மா வந்து சுயம் பிரகாச அறிவு, அந்த அறிவினால்தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப அறியப்படும் புலன் என்னிடத்துல இல்லைங்கிறதுனால அறிவு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிதான் இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப அறிவு மாத்திரமே இருக்கிறது, சத்து மாத்திரமே இருக்கிறது, அதனுடைய சித்பிரகாசம் இங்கு எல்லாம் அறியப்படுகின்ற அறிவாய் மிளிர்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த ஸ்லோகத்தின் மூலமும் நிரூபிக்கிறாரு. அப்படி நிரூபிக்கும் போது குணத்தை வச்சு சொல்றாரு. இந்த சக்கரை இடத்துல எப்படி இனிப்புன்னு ஒரு குணம் இருக்கிறதோ அது மாதிரி அறிவுக்கு வந்து தன்னை அறியும் அந்த அனுபவங்கள் எல்லாம் அதற்கு வேறாக இல்லவே இல்லை, அதனிடத்திலேயே இருக்கு. ஆனா அறியப்படும் பொருள் தான் அதை பிரித்து பார்த்து நான் அறிகிறேன் என்று அகங்காரம் அடைகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டெப்த்ல பார்த்தா என்ன புரிய வரும்னா, இப்போ அறிவு தான் எல்லாம் அறியுதுன்னு புரிஞ்சிடுச்சுங்க. அப்ப கண்ணாடியில நான் என்ன பார்த்தேன், கண்ணாடியில என்னுடைய உருவம் தெரிஞ்சுது, அதுல என்னுடைய முகம் கண்ணு மூக்கு எல்லாம் தெரிஞ்சுது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மனசு வழியா நான் பார்த்தா இது பேனா பென்சில், இது வந்து முருகன், இது விநாயகர்னு எதுதோ நீங்க காட்டுறீங்க. அப்ப இதெல்லாம் ஆத்மா தானா, இதெல்லாம் பிரம்மம் தானா? ஆமா, என்ன சந்தேகம், சர்வம் பிரம்மமயம். என்னங்க இதெல்லாம் வெறும் பொருள்னு சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்ன சொன்னீங்கன்னா தோற்றம்னு சொன்னீங்க, இப்ப வெறும் பிரம்மம் தான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுதான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன், புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறேன்னா, இப்ப நான் தான் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன், கண்ணாடியில என்னுடைய மூக்கு நாக்கு கண்ணு எல்லாமே தெரியுது, அதை நான் பிரிச்சு கூட பாக்குறேன். பாரு, என் கண்ணு வலது கண் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கு, இடது கண்ணு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கு, என் மூக்குல கொஞ்சம் கருப்பா இருக்குது, என் நாக்குல கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அப்படி எல்லாத்தையும் நான் பாக்குறேன். ஆனாலும் பார்க்கப்படும் விஷயம் தோற்றமா உண்மையா? பார்க்கப்படுகின்றது தோற்றம், ஆனா உண்மையா நான் இந்த பக்கம் இருக்கிறேன். நான் இருப்பதனால இந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கின்ற கண்ணு மூக்கு நாக்கெல்லாம் உண்மையாகி விடாது, அது வெறும் தோற்றம் தான், காரணம் கண்ணாடி, ஆனால் இந்த பக்கம் நான் இருக்கிறேன். அது மாதிரி அறிவு மாத்திரமே இருக்கிறது, அறிவின் அதிஷ்டானத்துல மனம்ங்கிற ஊடகத்தின் வழியாக இந்த உலகம் தோன்றினாலும், அவ்வாறு தோன்றுகின்ற உலகத்திலே நீங்கள் வந்து பேனா பென்சில் எல்லாம் பார்த்தாலும் அது அறிவின் அதிஷ்டானத்தில் தான் பேனா தெரியுது பென்சில் தெரியுது, அப்ப அதெல்லாம் பிரம்மம் தான், ஏன்னா அறிவினால்தான் அதெல்லாம் அறியப்படுது. ஆனாலும் அது உண்மையான்னு கேட்டா தோற்றம் தான். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, நீங்க சர்வம் பிரம்மமயம் சொல்லிட்டு அப்புறம் மித்யான்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா, நீங்க ஒரு டைப்பா பேசுனா சர்வம் பிரம்மமயங்கிறீங்க, இன்னொரு டைப்பா பேசுனா மித்தியாங்கிறீங்க, இதுல எது உண்மை? சர்வம் பிரம்மமயம் சொல்லிட்டு அப்புறம் மித்தியான்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, இப்ப நான் கண்ணாடியில போய் நின்னா நான் தான் சொல்லுவேன், நான் தான் அங்க இருக்கிறேன்னு சொல்லுவேன், ஏன்னா என்னுடைய உருவம் தான் கண்ணாடியில பிரதிபிம்பிக்குது. ஆனா அந்த உருவம் உண்மை கிடையாதுன்னு அடுத்தது சொல்லுவேன், நான் தான் அங்க தெரியறேன்ப்பா, ஆனா அந்த உருவம் உண்மை கிடையாது, ஏன்னா அது கண்ணாடியின் மூலமா தோற்றமாகுது அப்படின்னு நான் எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறனோ, அது மாதிரி இங்கு பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, சத்து மாத்திரமே இருக்கிறது, அந்த சத்தின் அதிஷ்டானத்திலே வெளிப்பட்ட சித்து என்ற ஊடகம் உருவாக்கிய மனம் உடலின் வாயிலாக உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பிரம்மாண்ட உலகத்திலே சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, விண்மீன்கள் இருக்கின்றன, பல கோள்கள் காணப்படுகிறது போல தோன்றினாலும், அந்த கோளிலே பூமி என்ற ஒரு பந்து, அந்த பந்திலே மனிதர்கள் போன்ற ஏராளமான ஜீவராசிகள் வாழ்வது போல காணப்பட்டாலும், உண்மையில் என்ன இருக்கிறது, அவைகள் எல்லாம் தோற்றம் மாத்திரமே. அது அறிவின் மூலமாக அறியப்பட்டு விட்டால் இது இது இன்னது என்று அறியப்படுகிறது, ஆனால் அறிவு ஒடுங்கிவிட்டால் அனைத்தும் மறைந்து விடுகிறது. எப்படி, நைட்டு தூக்கத்துல யோசனை பண்ணி பாருங்களேன், பகல்ல எழுந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புலன்கள் வேலை செய்து மனசு வேலை செய்யுது, உடனே அறிவு என்ன ஆகுது, புலன்கள் வழியாகவும் மனசு வழியாகவும் இது பேனா இது பென்சில் இது பேங்க் பேலன்ஸ் இது என்னுடைய அம்மா இது அப்பான்னு எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து உட்காந்துட்டு இருக்கு இதே மைண்டு இந்த புலன்கள் எல்லாம். ஆனா நைட்டு போய் தூங்குது, தூங்கின உடனே என்ன ஆயிடுது, இந்த பாடி டயர்ட்ல தூங்கின உடனே மனசு போய் ஒடுங்கிடுது, மனசு ஒடுங்கினோடனே அங்கே புத்தி பிரகாசிக்க மாட்டேங்குது, மனசு வேலை செய்ய மாட்டேங்குது, புலன்கள் எல்லாம் ஒடுங்கிடுச்சு, கண்ணு பார்க்க மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, தூங்குறவங்க பக்கத்துல போய் நீங்க பேசினா கூட கேட்காது, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப தூங்குறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, உலகமே காணோம், அவரை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லை, ஏன், மனசு ஒடுங்கிடுச்சு. அப்ப மனம் புலன்கள் இருந்தால் மட்டும்தான் உலகம் தோன்றும், மனம் புலன்கள் இல்லாவிட்டால் உலகம் இருக்காது. அப்ப மனம் புலன்கள் மூலமாக இந்த உலகத்தை பார்ப்பவன் யார், கேள்வி கேளுங்க, உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. அப்ப இந்த மனசை வச்சுக்கிட்டு இந்த புலன்களை வச்சுக்கிட்டு எவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனா தூங்கும்போது இந்த மனசு இல்லாம போயிடுது, அப்போ இந்த உலகம் மறைஞ்சு போகுது. அப்ப அது யாருக்கு தெரியல, இப்ப யாருக்கு தெரியுது? அப்ப இங்க ஒன்னு தோன்றது, ஒன்னு இருக்குது, ஒன்னு மறையுது. அப்ப இங்க தோன்று இருந்து மறைவதெல்லாம் எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எல்லாம் அந்த சித்தின் அதிஷ்டானத்திலே, அனைத்தையும் அறியும் அறிவு அந்த சாட்சியினிடத்திலே தான் இருக்கிறது. ஆனால் அதுவோ எதிலும் சம்பந்தப்படாத சுத்த சாட்சி. அந்த சாட்சி தான் என்ன? அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரயம்னா என்ன? மூன்று அவஸ்தைகள் இருக்கு இல்லையா நமக்கு, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. அந்த மூன்று நிலைகளிலும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க விழிப்பு நிலையில உலகத்தை உண்டு பண்ணி பாக்குறீங்க, இந்த உலகத்தை என்ஜாய் பண்றீங்க, அப்புறம் தூங்கும் போது இந்த உலகத்தை விட்டுட்டு கனவு உலகத்துக்கு போயிட்டீங்க, அங்க வேற வாழ்க்கை வாழ்றீங்க, அங்க நாய் துரத்தும் போது ஓடுறீங்க, அப்புறம் நான் நல்லா தூங்கும் போது கனவு உலகத்தையும் விட்டுட்டீங்க, நனவு உலகத்தையும் விட்டுட்டீங்க. அப்ப இந்த மூன்று விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் நடந்தாலும் இப்படிப்பட்ட இந்த உலகம் தோன்றி மறைவது யாரால அப்படின்னு கேட்டா, மனம் என்ற ஊடகத்தால தான், புலன்கள் இருப்பதினால்தான். கண் இல்லாதவனுக்கு இப்படிப்பட்ட உலகம் இல்லை, காது இல்லாதவனுக்கு இப்படிப்பட்ட உலகம் இல்லை, மூக்கு இல்லாதவனுக்கு வேற மாதிரி உலகம். அப்ப எல்லாம் நீங்க யோசனை பண்ணி பண்ணி பாருங்க, ஒரு புலன் நமக்கு மிஸ் ஆச்சுன்னா நம்முடைய உலகம் மாறி போயிடும். அதுக்கு உதாரணம் தான் நான் சொன்னேன் இல்லையா, படைப்புல வந்து பரிமாணங்கள்ல ஒரு அறிவு பெற்ற தாவரத்துக்கு உலகம் வேற, இரு அறிவு பெற்ற புழு பூச்சிகளுக்கு உலகம் வேற, அதே மாதிரி மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவுன்னு அறிவு பரிமாணத்துல வந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் புலன்களின் அடிப்படையில் வாழுகின்ற வாழ்க்கை வேற. ஆனா மனிதனாகி நம்மிடத்துல ஐந்து புலன்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் புலன் அடிப்படையில் நாம் வாழ்வதில்லை. நம்முடைய பரிமாணமே ஆறாம் அறிவு பரிமாணமாகிய மனதின் அடிப்படையிலே நன்மை தீமைகளை பகுத்தறிவித்து வாழுகின்றோம். அப்ப இந்த பகுத்தறிவு பரிமாணத்தின் மூலமாக மட்டும்தான் தன்னைத்தான் உணர முடியுமே தவிர, வேறு எந்த உடல் எடுத்து வந்தாலும் அந்த ஜீவராசி தன்னை யார் என்று ஒரு நாளும் உணரவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்க ரிஷிகள் வந்து இவ்வளவு தூரம் நமக்கு புரிய வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கிற அதனுடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி நடக்குதுடா? இந்த புலன்களும் மனதும் இருப்பதினால்தான் நடக்கிறது. ஆகவே இந்த உலகம் என்பது சர்வம் பிரம்மமயம் என்று சொன்னாலும் உண்மையில் அது தோற்றம்தான் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தோற்றம் தோற்றம்னு சொல்றீங்க, ஆனா பிரம்மம் பிரம்மம்னு சொல்றீங்களேன்னா இவ்வளவுதான் விளக்கம். நான் தான் கண்ணாடியில் தெரிந்தாலும் கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் தோற்றம் தான், ஆனா நான் இருக்கிறதுனால கண்ணாடியில உருவம் தெரியும். அது மாதிரி அறிவு இருக்கிறதுனால இங்க எல்லாம் அறியப்படும் பொருள்கள் உருவாகுது. அந்த அறியப்படும் பொருள்களை உருவாக்கி வச்சிருக்கிறது எது? மனசு தான் உருவாக்கி வச்சிருக்குது. புலன்கள் வழியா பார்த்து இது பேனாங்குது, அப்புறம் பென்சில்ங்குது. ரெண்டாவது அந்த புலன்கள் வழியா வார்க்கப்பட்ட பென்சில் பேனாவே அந்த மனதினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த புத்தியினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க படைப்பே எப்படின்னா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நீங்க வெறும் சூரியன் சந்திரன் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கானா? இல்லையே, இந்த பூமிங்கிற பந்துக்குள்ள ஏராளமான செயற்கை பொருட்கள் படைக்கப்பட்டிருக்க இல்லையா? இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற செல்போன், டெலிவிஷன், கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம நம்முடைய அனுபவத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே மனிதனால் படைக்கப்பட்டது தானே. அப்ப மனிதன் தான் இதை படைத்து பயன்படுத்துறான். அப்ப மனிதனுக்கு எங்கிருந்து இந்த அறிவு வந்தது? இந்த பேனாவை கண்டுபிடிக்கிற அறிவு எங்கிருந்து வந்தது? பென்சிலை கண்டுபிடிக்கிற அறிவு எங்கிருந்து வந்தது? கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற அறிவு எங்கிருந்து வந்தது? எல்லாம் அந்த சுயம் பிரகாச அறிவின் இருப்பினாலே தான் வர முடியும். அதற்கான ஊடகம் தான் இந்த மனசு, இந்த பாடி. அப்ப இது யாருக்கு புரியுதோ அவன் அகங்காரத்தை இழந்துடுறான், அவன் தான் ஞானி. ஞானி என்னன்னா இங்கு இந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவின் கருவி, அதனால இங்க நான் ஒன்றும் செய்யல, இது என்னுடைய டேலண்ட்டு கிடையாது, என்னை வச்சு அது செய்யுது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சா அவனுக்கு பேரு மெய்ஞானி. இல்லை நான் தான் செய்யறேன் அப்படின்னு அகங்காரத்துல ஆடுறான்னா அவனுக்கு பேரு விஞ்ஞானி. இவ்வளவுதாங்க வித்தியாசம். விஞ்ஞானி மெய்ஞானின்னா யாருன்னா, மெய்ஞானி தன்னை இழந்து விடுகிறான், இங்க நான் ஒன்றும் செய்யறதில்லை, அந்த அறிவு இந்த ஊடகத்தை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னிருப்பை உணர்ந்தவாறு இங்கு எல்லாம் தோற்றம் என்று விலகுகிறான். ஆனா விஞ்ஞானி என்ன பண்றான், நான் கண்டுபிடிச்சேங்க இந்த மொபைல் போனு பெருமை அடிச்சுக்கிறான். சரி நீ கண்டுபிடிச்சானா உனக்கு எங்கிருந்து அந்த அறிவு வந்தது? முன்ன இது பேனா பென்சில் தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு சுய அறிவு வேணும். அப்ப பேனா பென்சில் தெரிஞ்சுக்கிட்ட சுய அறிவை வச்சுத்தானே நீ இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிற, மொபைல் போனை கண்டுபிடிச்சிருக்கிற. அப்ப இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இருக்கிறதுனால்தான் நீ இருக்கிற. அப்ப நீ இருக்கிறதுனால்தான் இங்க கண்டுபிடிப்புகள் இருக்கு. அப்ப நீ நான் சொல்றது இந்த பாடி மைண்ட சொல்றேன். அப்ப நீ இருக்கிற, அப்பனால நீ இதை கண்டுபிடிச்ச நம்ம விஞ்ஞானி கிட்ட சொன்னோம்னா அதை விஞ்ஞானி ஏத்துக்காத அகங்காரியா இருக்கிறதுனால தான் அவனை விஞ்ஞானின்னு சொல்றோம். ஆனா மெய்ஞானியை நம்ம ஏன் விஞ்ஞானின்னு சொல்லாம மெய்ஞானின்னு சொல்றோம்னா, அவன் தன்னுடைய உண்மையை உணர்ந்து விட்டான், அதனால அவனை மெய்ஞானின்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். விஞ்ஞானிக்கும் மெய்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா, தன்னை உணர்ந்தவன் மெய்ஞானி, தன்னை உணராதவன் விஞ்ஞானி. இதை விட மோசம் என்ன, எதுவுமே தெரியாதவன் அஜ்ஞானி. ஏன்னா விஞ்ஞானியாவது கொஞ்ச நேரம் உலகத்துக்கு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், எதுலையுமே எனக்கு அக்கறை இல்லைங்க, நான் எதையும் கண்டுபிடிக்கவும் மாட்டேன், நான் எருமை மாதிரி அப்படியே, எருமை வந்து அந்த கிடக்குமல்ல சேத்துல, அப்படியே மந்தமா சேத்துல படுத்துட்டு இருக்கோம், அது என்னானாலும் அசையாது, அது குச்சியில தட்டினாலும் அசையாம அப்படியே மொல்லமா தான் எழுந்து வரும், எப்படி எருமை மாதிரி இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மனிதர்களும் இந்த பூமியில மனித பிறவை எடுத்துக்கிட்டு அந்த எருமை மாதிரியே வாழ்றாங்க, மிருகம் மாதிரியே வாழ்வான், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எவன் எதை சொன்னாலும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், வேலைக்கு போனா சம்பளம் வருதா, சாப்பிட்டோமா சந்தோஷமா இருந்தோமா, சினிமாவுக்கு போனோமா, லைஃபை என்ஜாய் பண்ணோமா, இதானுங்க வாழ்க்கை, இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்னங்க பண்றேன் அப்படின்ட்டு அப்படியே எதையுமே கேர் பண்ணாம வாழ்றவெல்லாம் அஜ்ஞானி. ஏன்னா விஞ்ஞானியாவது இப்ப நமக்கு ஏதோ நாலு பொருளை கண்டுபிடிச்சு, இப்ப நீங்க நானும் ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிற வேலையாவது பண்ணி கொடுத்தோம், இப்ப நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, வேர்ல்டு வைடு நம்ம இந்த உலகத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அஜ்ஞானிகளுடைய நிலைப்பாடு பாருங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க, அந்த மிருகம் மாதிரியே வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப அதனால என்னன்னா, அவங்களுக்கு மனித உடல் கிடைத்தும் பலன் இல்லை இல்லையா, அதாவது மனித பரிமாணமே உயர் பரிமாண அறிவை எட்டுவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அறிவின் அவசியமே பகுத்தறிவு தான், ஆனா அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாம மனிதனா வாழ்கின்றவர்கள் எல்லாம் மனித உடலில் இருக்கின்ற மிருகங்கள் என்று நம்ம பலமுறை சொல்றோம், அதைத்தான் இங்க ரிஷிகளும் சொல்றாங்க. ஏன்னா தனக்கு வேறாக ஒரு விஷயத்தை அனுபவித்து கொண்டு அதை உண்மை என்று உணர்ந்தவாறு வாழ்கின்றவர்களை என்ன சொல்றது, அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை என்ன வார்த்தையால் அழைக்க முடியும் என்று ரிஷிகளே கேள்வி கேட்கிறாங்க. அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மா எல்லாம் அறியும் அறிவாக தன்னையே தான் உணர்ந்தவாறு தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்குதுப்பா, அதை அறிவதற்கு வேறு சான்று தேவையில்லை. ஆகவே சுயம் பிரகாசம் என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இத உபனிஷத் சொல்லும், உபனிஷத்தும் என்ன பண்ணுதுன்னா சுயம் ஜோதின்னு சொல்லும், ஆத்மாவை வந்து சுயம் ஜோதின்னு சொல்லும், தானே ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம ஜோதியின உடனே ஒளிக்கு போயிடக்கூடாது, சுயம் ஜோதியின உடனே ஏதோ வெளியிருக்கிற புற வெளிச்சம்னு சொல்லக்கூடாது, இது வந்து அறிவு வெளிச்சம். ஏன்னா இப்ப பேனான்னு சொன்ன உடனே உள்ள அறிவு ஃபயர் ஆகுது, ஓ பேனானா இப்படி இருக்கும், பென்சில் சொன்ன உடனே உள்ள அறிவு ஃபயர் ஆகுது, பென்சில்னா இப்படி இருக்கும் அப்படின்னு புரியுது இல்லையா, அந்த வெளிச்சம் அந்த புரிதல் அந்த ஞானம் அதை தான் ஜோதின்னு சொல்லுது. ஆனா நாம ஜோதின்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம், வெளியே ஏதோ இப்போ அகல் விளக்கு ஏற்றி வைக்கிற ஜோதி அல்லது தீபம் ஏற்றி வைக்கிற ஜோதின்னு ஏதோ ஒன்று மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து புற ஒளி, ஆனா இங்க ஞானிகள் பேசுறது அக ஒளி. அப்ப அக ஒளிங்கிறது அறிவு ஒளி, ஆத்ம ஒளி அப்படின்னு நம்ம நல்லா இங்க தெளிவாய்க்கணுங்கிறது இந்த இடத்துலயும் மீண்டும் புரிய வைக்கிறாங்க. அப்ப அது ஒளிர்வதால் எல்லாம் ஒளிர்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் கடவுபனிஷத்து, அது ஒளிர்வதால் எல்லாம் ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இது புரியணும். அப்ப அறிவால் நம்முடைய மனதினால் புத்தியால் அறியப்பட வேண்டிய விஷயம் அல்லது, அது அனைத்தையும் அறிய அறிவு, மனதையும் புத்தியுமே அதுதான் அறியும், ஏன்னா மனதையும் புத்தியும் அதுதான் ஊடகமா வச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் உருவாக்கி இருக்கு. உண்மையாவே இங்க அந்த தூய அறிவாகி ஆத்மா தான் தன்னையே தான் பார்க்கின்ற கண்ணாடியாகவே இந்த உடலையும் மனதையும் புத்தியும் உருவாக்கி வச்சுக்கிட்டு இதன் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த புத்தி வந்து அறிவினுடைய பிரகாசத்தை வாங்கி பிரதிபிம்பிக்கும் போது தன்னை தனித்துவப்படுத்திக்கிச்சு, அதாவது ஒரு பிம்பத்தை நான் அபிமானம் பண்ணிக்கிது, கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை நான் அபிமானம் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதுக்கு வந்து பிரம்மை. அந்த பிரம்மையினால என்ன ஆயிடுதுன்னா அகங்காரமா மாறிடுது, அது நான் தான் இதை பார்க்கறேன், நான் தான் இதை கண்டுபிடிக்கிறேன், என்னால தான் இது இருக்குது அப்படின்னு அந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா ஈகோவை கிரியேட் பண்ணிக்கிட்டு அகங்காரியா மாறி அந்த அறிவை பாய்காட் பண்ணிட்டு தன்னையே ஒரு பெரிய பிஸ்தாவா மாத்திக்கிச்சு, மாத்திக்கிட்டு என்னாலதான் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, என்னுடைய திறமை தான் இதெல்லாம் வெளிப்பட்டுட்டு இருக்கு, நான் தான் பெரிய ஆளு, நான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நான் செஞ்சேன், நான் தான் எல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் எல்லாரையும் வாழ வச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்ன விட முடியுமோ அத்தனையும் விடுது. ஆனா இது எதையும் பண்றது கிடையாது, அதனுடைய அதிஷ்டானத்துல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது, இது கருவி தான், ஆனா இது அகங்காரத்துல அப்படி ஆடுது. அதுக்கு தான் நம்ம ஓமானம் என்ன சொல்லுவோம், கண்ணாடியில் போய் நான் இப்போ தலைவாருவேன், தலைவாரும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இந்த பக்கம் இருக்கிற உண்மை உருவத்தை விட்டுட்டு கண்ணாடியில் இருக்கிற உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாரிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான், ஆனா நம்ம கண்ணாடியில் இருக்கிற உருவம் தானே அது அப்படின்னு அப்புறம் தான் புரியும். அதுல போய் மூழ்கிட்டேன், அந்த தலைவாடுற விஷயத்துல, அந்த அலங்காரம் பண்ற ஆர்வத்துல, பொட்டு வைக்கிறதுல, பவுடர் போடுறதுல போய் மூழ்கி என்னுடைய ரியல் உருவத்தை மறந்துட்டு கண்ணாடியில் இருக்கிற உருவம் தான் நானுங்கிற அபிமானத்திலேயே இருப்பேன் ஒரு 10 நிமிஷம் நான் மேக்கப் பண்ற வரைக்கும். அப்புறம் மேக்கப் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த கண்ணாடியில பவுடர் போடல, அந்த கண்ணாடியில பொட்டு வைக்கல, அந்த கண்ணாடியில தலைவாரில, எல்லாம் இந்த பக்கம் நடந்திருக்குது, ஆனா எல்லாம் கண்ணாடிக்குள்ளதான் நடந்தது. அப்ப எப்படி இது புரியுதோ அதே விஷயத்துதான் இங்க நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, புத்தி வந்து ஏதோ தானே பண்ற மாதிரி நினைச்சுக்குது. நான் தான் இதை பேனான் கண்டுபிடிச்சேன், நான் தான் இதை பென்சில் கண்டுபிடிச்சேன், இது பேனான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் அகங்காரம், புத்தியினுடைய அகங்காரம். அப்ப இந்த ஈகோவை ஞானிகள் புரிஞ்சு கொண்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஈகோவை மட்டும் இழந்துடுறாங்க. அஜ்ஞானிகள் அந்த ஈகோவை இழக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் உறுதி பண்ணுது. அப்ப இங்க அத்வைதத்தினுடைய உறுதி இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு விஷயம் வந்து தெரியவில்லை இல்லை அப்படிங்கிற தவறை வந்து முற்றிலுமாக உடைக்கிறது. என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பொருள் தெரிகிறது என்றால் அவ்வாறு தெரியப்படுகின்ற பொருள்களுக்கோ அல்லது அறியப்படுகின்ற பொருள்களுக்கோ ஒரு வெளிச்சம் தேவை. ஆனா அந்த வெளிச்சம் புற வெளிச்சத்தின் வழியாக நீ அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டார்ச் லைட்டை போட்டு இது என்ன பொருள் அப்படின்னு வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வெளியிருந்து வெளிச்சம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களையே உங்களுடைய சுயத்தை உணர்வதற்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லணுமான்னு கேட்குது. வேண்டியது இல்லை, இல்லை நான் இருக்கிறேங்கிறத எந்த இருட்டுலையும் நான் என்ன உணர்ந்தவாறு தான் இருப்பேன். வீட்டில் கரண்ட்டே போயிட்டாலும் மற்ற எந்த பொருளும் எனக்கு தெரியாது, வீட்டில் கரண்ட்டு போன உடனே. ஆனால் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய இருப்பை நான் என்றுமே இழக்க முடியாது. அப்படிப்பட்ட என்னுடைய சுயத்துக்கு வெளியிருந்து வெளிச்சம் தேவையே கிடையாது. இப்போ புரியுதா? ஏன்னா நாம டார்ச் லைட் வெளிச்சம் மாதிரி, அகல் விளக்கு வெளிச்சம் மாதிரி, கடவுள் இருக்கு, பிரம்மம் இருக்கு, ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே நாம உருவ வழிபாட்டுக்குள்ள போறோம், அப்புறம் ஜோதி வழிபாட்டுக்குள்ள போறோம். ஆனா அந்த ஜோதி நம்மளை காட்டி கொடுக்குமா? அதுவே ஊதுனா அழிஞ்சு போற ஜோதி. இப்ப நீங்க எந்த ஜோதியை கடவுளா வழிபடுறீங்களோ அந்த கடவுளை காத்து ஊதுனா போதும், அது அழிஞ்சு போயிடும். வாயில உசுன்னு ஊதுனீங்கன்னா முடிஞ்சுது, அந்த தீபம் அமைஞ்சு போயிடும். அப்ப கடவுள் வந்து வந்தாரு, அமைஞ்சு போயிட்டாரா? அப்ப அவரா கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன கேட்குது, இப்படி புறத்துல இருக்கிற வந்து போற விஷயம் எப்படிப்பா கடவுளாக முடியும்? அதை வந்து கடவுள் கடவுள்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனா அணையா விளக்கு ஒன்று இருக்கேப்பா, அது யார் ஊதுனாலும் அணையாதே, அதுதான் நீ தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த வெளிச்சத்துல தான் நான் இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வெளிச்சத்துல தான் நான் இருக்கிறேன்ட்டு என்னை நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப இதற்கு என்ன சான்று தேவை? என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு வேறாக என்ன சான்று தேவை? எதுவுமே தேவையில்லை. அதுதான் போதாத்மா அப்படின்னு நீங்க சொல்லுது சாஸ்திரம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்லுது. அப்ப என்னை நான் அறிவதற்கு வேறு ஒரு பொருள் எனக்கு வேறாக தேவையே இல்லை, என்னை நான் அறிவதற்கு எனக்கு வேறாக வேறு ஒரு வெளிச்சம் தேவையே இல்லை, ஏனென்றால் நானே சுயம் பிரகாச ஒளி, அறிவு ஒளி அப்படிங்கிறது அருமையா இங்க புரிய வைக்கிறதா இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இதுதான் 15வது ஸ்லோகத்துக்கான விளக்கம். அடுத்தது 16. ஸ்வயம் ஜோதிர் பவத்யே ச புரோஸ்மாத் பாசதே கிலாத் தமேவ பாந்தம் அன்வேதி தத் பாசா பாசதே ஜகத். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆத்மா தானே ஒளிர்கிறது, இது வந்து ஒரு சுயம் பிரகாச ஒளி, அதன் முன்னிலையில் அனைத்தும் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறத இந்த 16வது ஸ்லோகத்துல மீண்டும் புரிய வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சுயம் பிரகாச ஒளியாகிய ஆத்மா ஒளிர்வதனால் மட்டுமே இந்த உலகம் முழுவதும் ஒளிர்கிறது அப்படின்ட்டு மீண்டும் பிரீஃபா இப்ப விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா இந்த உலகமே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அந்த ஆத்மாவின் மூலமாக தான் அறியப்படுகிறது, அதனால்தான் இந்த உலகம் முழுவதும் ஒளிர்கிறது. அப்ப ஒளிர்கிறதுன்ன உடனே நம்ம மீண்டும் வெளிச்சத்துக்குள்ள போயிடக்கூடாது, என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒளிர்கிறது பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு ஓமானத்துல சொல்ல போய் உடனே அதுதான் லைட் வெளிச்சம் மாதிரி அப்படியே ஒளிரும் போல் இருக்கு, ஒரு டியூப் லைட் போட்ட உடனே வெளிச்சம் வர்ற மாதிரி எனக்கு இந்த உலகத்துல இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்குன்னு அப்படி கற்பனைக்கு போகாம அந்த இருப்பினால் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இருந்தால்தானே இங்க உலகம் தோன்றுறது, நான் தூங்கிட்டேன்னா உலகம் மறைஞ்சிட்டதல்ல, நான் எந்த ஊடகத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்குதான் இந்த அவஸ்தாத்ரய சாட்சியில விளக்கம் கொடுக்குறோம். அவஸ்தாத்ரய சாட்சியில நான் எப்படி விளக்கம் கொடுக்குறேன்னா, இப்ப நான் ஆத்மா, இப்ப நான் வந்து என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஊடகத்தை பயன்படுத்துறேன், இந்த பாடி மைண்டை பயன்படுத்துறேன், இந்த பாடி மைண்டை பயன்படுத்தி இதுல இருக்கிற கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் பயன்படுத்தி இந்த வெளி உலகத்தை பார்த்துறேன், ரசிக்கிறேன். பாருங்க சூரியன் எவ்வளவு அழகா வெளிச்சம் கொடுக்குது, சந்திரன் பாரு நைட்ல குளிர்ச்சியா பார்க்க நல்லா இருக்கு, விண்மீன்கள் பாரு எவ்வளவு மின்னிட்டு இருக்கு, மலைகள் எவ்வளவு அழகா இருக்கு, மரங்கள் எப்படி அழகா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நான் ரசிக்கிறேன். எப்படி முடிஞ்சது? கண்ணு வழியா பார்த்து ரசிக்கிறேன், காது வழியா ஒரு விஷயத்தை கேட்டு ரசிக்கிறேன். இப்படி எல்லாமே என்னுடைய புலன்கள் அடிப்படையிலும் மனதின் அடிப்படையிலும் பிரகாசிக்கிறது, அறியப்படுகிறது. ஆனா இதற்கு அதிஷ்டானமா என்னிடத்துல மனசு இருக்கு. ஏன்னா மனசு இருக்கிறதுனால்தான் நான் இது இது இன்னதுன்னு பார்க்குவது, புத்தி வந்து அதை பகுத்து இது இது இன்னதுன்னு புரிய வச்சு அத்தனையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சுய அறிவு என்னிடத்துல இருந்து கொண்டு இத்தனையும் பிரகாசித்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட சுய அறிவின் அதிஷ்டானத்திலே பிரகாசிக்கின்ற இந்த நிலைப்பாடு எப்பொழுது மிஸ் ஆகுது? ஆஃப்டர் டெத்தா? மரணத்துக்கு பிறகா? கிடையவே கிடையாது. தூங்கும் போதே மிஸ் ஆகுது இந்த உலகம். நாட் ஓன்லி டெத்து, ஸ்லீப்லயே மிஸ் ஆகுது. அப்ப நைட்ல நான் தூங்குறேன், தூங்கின உடனே இந்த உலகம் மறைஞ்சு போச்சு. ஏன் மறைஞ்சது? கேள்வி கேளுங்க. இதனால மறைஞ்சது இந்த உலகம். புலன்கள் வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, அதனால உலகம் மறைஞ்சு போச்சுப்பா. புரிஞ்சுக்குப்பா, சாஸ்திரம் சொல்லுது, புரிஞ்சுக்கோ. அப்ப உனக்கு எப்படி இந்த உலகம் வந்தது? மனதினாலே, புலன்களினாலே உண்டான உலகம். ஆனால் அதற்கு பின்னாடி உன்னுடைய சுய அறிவு தான் இதை பார்த்து கொண்டிருக்கு. அதனுடைய இருப்பினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீ தூங்கும் போது இந்த மனதையும் புலன்களையும் ஒடுக்கி கொண்டாய். ஆனாலும் சுயம் பிரகாச அறிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்ன செய்து? அவன் நன்றாக தூங்குகிறான் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப அதனாலதான் அவன் நல்லா தூங்கி எழுந்த உடனே, நான் நல்லா தூங்கினங்க, நிம்மதியா இருந்தது, ஆனந்தமா இருந்தது, அமைதியா இருந்ததுன்னு சொல்றான். அப்ப அவன் தூங்கி எழுந்த உடனே, இன்றைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், ஆனந்தமா இருந்ததுங்க, அமைதியா இருந்ததுங்க அவன் சொல்றான்னா, அப்படி சொல்பவன் யார்? அந்த இடத்துல மனசே இல்லையே. அப்புறம் எப்படி இப்ப மட்டும் சொல்றான்? அந்த உணர்வையும் ஆத்மா பார்த்துக்கிட்டே இருந்து அது என்ன பண்ணுதுன்னா, விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸை இதே பாடி மைண்ட் மூலமா ஷேர் பண்ணுது. ஆனந்தமா தூங்குனேன் அப்படிங்கிறத மைண்டே தான் திருப்பி எடுத்து வெளிப்படுத்துது. அப்ப இப்படிதான் இங்க வந்து விழிப்பு நிலைக்கு வரும்போது மீண்டும் உலகம் உண்டாகுது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த உலகம் மறைந்து போகுது. இன்பிட்வீன் இந்த கேப்ல, அதாவது உலகம் விழிப்புக்கும் உலகம் மறைவுக்கும் இன்பிட்வீன் கேப்ல ஒரு கனவு உலகம் உண்டாகுது. அதுக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம். ஆனா அந்த உலகம் எப்படின்னா உண்மை போன்றே இருக்கும், ஆனா அது கனவு. அங்க நாய் கடிச்சாலும் துரத்திக்கிட்டு வந்தாலும், புளி துரத்தினாலும், பேய் பிடிச்சாலும் ஓடுவோம், பயங்கரமா அழுவோம். அங்க எல்லாமே ரியல்லா இருக்கும். கனவு காண்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த கனவுக்கு சம்பவங்கள் வந்து ரியல் லைஃப். ஆனா நீங்க அழுவுறத பார்த்துட்டு அம்மா தட்டி எழுப்பின பிறகு, ஏன்டா அழுவுற அப்படின்னா, நாய் கடிச்சிருச்சின்னு நீங்க சொன்ன பிறகுதான் அது கனவு தாண்டா கண்ணா, நாய் உன்னை கடிக்கலன்னு அம்மா காட்டி கொடுத்த பிறகுதான் நம்ம உங்களுடைய அறிவுக்கு வரோம், நம்ம விழிப்பு நிலைக்கு வந்து, அட ஆமா அது கனவு தானே, அப்ப நல்ல வேலை ஒண்ணும் கடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியம் வருது பாத்தீங்களா. அது கனவு கண்டு நம்ம பயப்படுறோம். கனவை கண்டு குழந்தை அழுதுகிட்டு வீலு கத்திக்கிட்டு எழுந்திருக்குதுல்ல, நிறைய குழந்தைங்க பாருங்க அப்படி எழுந்திருக்கும், கனவை கண்டுட்டு பயங்கரமா அழுதுகிட்டு எழுந்திருக்கும். அப்ப அந்த கனவு அந்த குழந்தைய பயமுறுத்திருச்சு. அப்ப அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது ரியலா இருக்கு அந்த குழந்தைக்கு. அப்புறம் லைவா இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, இது அந்த உலகம் வேறடா கண்ணா, அது கனவு பாரு, இந்த உலகத்துல நான் இருக்கேன் பாரு, அம்மா இருக்கேன் பாரு, நீ எல்லாம் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல பாருன்னு அம்மா சொன்ன உடனே, அட ஆமா இங்க ஒண்ணுமே இல்ல, அம்மா இருக்கால அப்படின்ட்டு அது தைரியம் வந்துருது அந்த குழந்தைக்கு. அப்ப இந்த உலகத்தை பிடிச்ச உடனே அந்த உலகம் மறைஞ்சு போகுது, கனவு உலகம் மறைஞ்சு போகுது. அப்ப கனவு உலகம் மறைஞ்சு போன உடனே இந்த உலகத்தை பிடிச்சுக்குது அதே குழந்தை, அதே மனசு, அதே புலன்கள். ஆனா இந்த உலகத்தையும் அந்த குழந்தை விடுது. எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல. அப்ப இந்த மூன்று விஷயங்களும் நடக்கின்றதுக்கு சாட்சியா ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவின் இருப்பினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்றத இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் அருமையா நிரூபிக்கிற மாதிரி இங்க எழுதியிருக்காரு வித்யானந்தர். வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அந்த சுயம்பிரகாச அறிவு ஒளிய முன் நிறுத்துறாரு, கொண்டு வந்து கொண்டு நிறுத்துறாரு. இந்த 16 ஸ்லோகத்துல அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த சுயம்பிரகாச அறிவு ஒளியாகிய ஆத்மா தானே ஒளிர்கிறது, அதன் முன்னிலையில் அனைத்தும் பிரகாசிக்கிறது, அவ்வாறு அது ஒளிர்வதனால் மட்டுமே இந்த உலகம் முழுவதும் ஒளிர்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அவர் எவ்வளவு அருமையா புரிய வைக்கிறாருங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப ஆத்மா என்பது ஒரு சுயம் ஜோதி, சுயம்பிரகாச ஜோதி, அது பரம ஒளி, அது கான்சியஸ்னஸ். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்குது. அப்படி இருக்கிற அது வந்து வேறு ஒரு ஒளியை வாங்கி கொண்டு ஒளிர வேண்டிய அவசியம் கிடையாது. அது தானே ஒளிர்கின்ற ஒளிச்சுடர், அறிவு சுடர், ஆன்ம சுடர் அப்படின்னு இங்க நிரூபணம் செய்கிறாங்க. அதுக்கு உதாரணமா தான் நமக்கு புரியுற மாதிரி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் வச்சு பேசுவாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, இப்ப சூரியன் இடத்துல என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு, ஒளி இருக்கு. அதை நம்ம கம்பேர் பண்ணி பேச போனா நீங்க வந்து அந்த ஒளியை ஓமானமா பார்க்க மாட்டேங்கிறீங்க, உடனே ஆத்மாவை ஒளியா மாத்திக்கிறீங்க. இதுதான் பிரச்சனையே. இப்ப வந்து ஒரு ஓமானத்துக்கு சொல்ல போனா அந்த ஓமானத்துல போய் சிக்கிக்கிறாங்க நிறைய பேரு. இங்க ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, பாமரனுக்கு புரிய வைக்கணும்னு பாடுபட்டு ஒரு ஓமானத்தை கொடுக்குறாங்க. அந்த ஓமானத்தை கொண்டு போய் ஆத்மாவோட பொருத்திக்கிட்டு அது ஏதோ சூரிய ஒளி மாதிரி இருக்கும் போல் இருக்கு, ஆத்மாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. அதனால அதை சொல்லிட்டு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப சூரியன் இடத்திலே சுயம் பிரகாச ஒளி இருக்கு. அந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு சத்து வெளிப்படுத்துகின்ற ஒளி சித்து, அதன் இடத்திலிருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிரகாசத்தை வாங்குகின்ற நிலவு இருக்கு பாருங்க. அந்த நிலவு அந்த பிரகாசத்தை வாங்கி தன்னுடையது போல வெளிச்சத்தை கொடுக்குதுங்க. உடனே இங்க பாக்குற நமக்கு என்ன தோணுது, சூரியன் இடத்துலருந்து ஒரு ஒளி கதிர் வருது, ஒரு வெளிச்சம் வருது. சந்திரன் இடத்துலருந்து ஒரு வெளிச்சம் வருதுப்பா. அப்ப அந்த சந்திரனுடைய வெளிச்சம் எது, சந்திரனுடைய சொந்த வெளிச்சமா? கிடையாது. சயின்ஸ் என்ன சொல்லுது, சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திரன் பிரதிபிம்பிக்குது. அதனால சூரியனும் சந்திரனும் அதனுடைய இயல்புல இருந்தாலும் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. சந்திரன் இடத்துல சுய ஒளி கிடையாது. சூரிய ஒளியை பிரதிபிம்பிக்கிறது மட்டும்தான் சந்திரனுடைய வேலை. ஏன்னா அந்த பிளானெட் வந்து அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு, ரிஃப்ளெக்டட் பிளானெட் அது, அதாவது பிரதிபிம்ப பிளானெட். இப்போ கண்ணாடி மாதிரி ஏன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி மாதிரி அந்த மூன் இருக்கு. அந்த மூன் என்ன பண்ணுதுன்னா, சூரிய ஒளியை வாங்கி சூரியன் மாதிரி பிரமாதமா பிரைட்னஸ் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு கொடுக்குது. அதனால நமக்கு பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லாமே தெரியுது, வெளிச்சம் இருக்கு. ஆனா சூரிய வெளிச்சம் மாதிரி இல்லை, ஒரு 10% இருக்கு. 100% சூரிய ஒளி நமக்கு காலையில பகல்ல எப்படி தெரியுதோ அது மாதிரி இல்லாம ஒரு 10% ஒளி வெளியே டியூப்லைட் போட்ட மாதிரி வெளியே ரோட்ல போனா தெரியுது பௌர்ணமி அன்னைக்கு. அப்படி பாக்குற அந்த ஒளி வந்துங்க சூரியனுடைய ஒளியைத்தான் சந்திரன் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் வந்து சந்திரன் முழு ஒளியை காட்டாம அப்பப்ப குறையுது? அது சயின்ஸ் என்ன சொல்லுது, பூமி இடையில் நுழைவதுனால, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி குறுக்குல போறதுனால அந்த பூமியினுடைய வட்டப்பாதையில அது கொஞ்சம் கொஞ்சமா நகர நகர அந்த பௌர்ணமி நிலவு தேயிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு அடிச்சுக்கிட்டே வருது. அப்புறம் முழுசா வந்து இந்த பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல முட்டு கட்டுக்கிட்டு போட்டு நின்றுடுச்சுன்னா முழுசா அமாவாசை ஆயிடுது. அப்ப அமாவாசை ஆன உடனே சந்திரனே இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்பவும் சந்திரன் இருக்கு, ஆனா பூமியினுடைய நிழலானது சந்திரனை மறைத்து விட்டது, அதனால சந்திரன் தெரியலங்கிறதுனால சந்திரன் இல்லை என்று சொல்ல முடியாது இல்லையா? இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து நம்ம அறிவோட மனசோட பொருத்தணும். இப்ப நான் அதுக்கு தான் இந்த ஓமானம் சொல்றேன். நம்ம ஓமானம் எதுக்காக இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, இப்ப நானும் உண்மையில் சுயம் பிரகாச அறிவு. எப்படிப்பட்ட அறிவு? சூரியன் போல. எக்ஸாம்பிள் தான் சூரியன், உடனே சூரியன் மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது. சூரியன் போல என்னாலும் சுயமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அந்த வெளிச்சத்துக்கு பேரு அறிவு வெளிச்சம், அறிவு ஒளி. அப்படித்தான் நான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கின்ற மனசு தாங்க சந்திரன். சந்திரன் வேற யாரும் கிடையாது, மனசு தான் சந்திரன். அப்ப என்னுடைய அறிவு ஒளியை வாங்குற சந்திரன் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே என்ன மாதிரியே மாறிடுச்சுங்க, என்னுடைய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்குது. பிரதிபலிச்சு அப்படியே இந்த பேனை நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த பென்சிலை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுது. என்னுடைய அறிவு வெளிச்சத்துல அந்த மனசானது, அந்த புத்தியானது அனைத்தையும் அறியும் அறிவாக மாறிவிட்டேன், நான் தான் கண்டுபிடிப்பாளன் ஆகிவிட்டேன், என்னுடைய படைப்பு இது அப்படின்னு அகங்காரம் கொள்ளுது. ஏன் இது அகங்காரம் கொள்ளுது? இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அது ரெண்டும் ஜட பொருள். ஆனா இங்க அறிவுக்கும் மனசுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இது ரெண்டுமே உணர்வு பொருள். இதுதான் விஷயம். அதாவது உணர்வு பொருளுங்கும் போது இது என்ன பண்ணுதுன்னா, அந்த அறிவினுடைய பிம்பமா இருக்கிற மனசு அறிவு மாதிரியே ஆக்டிவேட் பண்ணுது. அறிவு மாதிரியே ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், நான் தான் இப்படி பிரகாசிக்கிறேன், என்னுடைய சுய அறிவு இது அப்படின்னு அப்படி பில்டப் பண்ணிக்குது இந்த மைண்டு. அப்ப இந்த மைண்டு தான் இப்படி பிளே பண்ணுதுங்கிறத, அறிவு தான் இதுக்கு ஆதாரமா இருக்குதுங்கிறத எந்த பரிமாணத்துல கண்டுபிடிக்க முடியும்? படைப்பின் எந்த பரிமாணத்தில் கண்டுபிடிக்க முடியும்னா, சாஸ்திரம் சொல்லுது அந்த அறிவும் அந்த மனசும் விளையாடுற லீலைய மனித பரிமாணத்துல தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எந்த பிறவியும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அரிதான மனித பிறவியில மனித உடல் எடுத்து வந்தவர்கள் மட்டும்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டே விசாரணை செய்து பார்த்து விவேகத்தினாலே விழித்து கொண்டு விடை காண முயற்சிக்கின்ற பொழுது, இங்கு உலகம் என்பது வெறும் தோற்றம் மாத்திரமே, ஏனென்றால் மனதின் மூலமாக வெளிப்பட்டு காணுகின்ற காட்சி மாத்திரமே, திரையில் ஓடுகின்ற திரைப்படம் போன்றது இந்த உலகம். ஆனால் அந்த உலகம் ஓடுவதற்கு ஆதாரமாக இருப்பது திரை. அதுபோல இந்த உலகம் என்ற மனதின் பரிமாணம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருப்பது அறிவு அப்படிங்கிற அருமையான ஓமானத்தை இங்க வேத ரிஷிகளும் ஞானிகளும் மகரிஷிகளும் மகான்களும் நமக்கு இப்படி புரிய வைக்கிறாங்க. அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா இதை புரிஞ்சுக்கிற பரிமாணம் மனித பிறவி. அப்படிப்பட்ட மனித பிறவியில இதை பகுத்து பார்த்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு பரிமாணம் மேலோங்க வேண்டாம் மனித பிறவியின் மகத்தானவன். ஏன்னா இப்ப மனிதனா பிறந்த எல்லாருக்கும் எல்லா மெச்சூரிட்டியும் வந்துடாது, எல்லாரும் மனுஷன்தான், ஆனா அவன் அளவுக்கு இவன் சிந்திக்க மாட்டான், இவன் அளவுக்கு அவன் சிந்திக்க மாட்டான். அதை நம்ம நடைமுறையிலேயே பாக்குறோம் இல்லையா, நடைமுறையில குழந்தைகளையே பாருங்களேன், ஒரு குழந்தை புத்திசாலியா வேலை செய்யும், இன்னொரு குழந்தை கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஏன் இந்த குழந்தை மந்தமா இருக்கு, அதனுடைய பரிமாண வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் மேம்பட வேண்டியிருக்கு, இந்த குழந்தையுடைய பரிமாணம் கொஞ்சம் வேகமா இருக்கு. அப்போ இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த குழந்தை 5 வயசுல ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும், ஆனா அந்த குழந்தை அதே 5 வயசுல மந்தமா இருக்கும். இந்த குழந்தை 10 வயசுல இன்னும் பயங்கரமான டேலண்ட் ஆகிடும், அந்த குழந்தை 10 வயசுக்கு வரும்போது தான் இந்த 5 வயசு குழந்தை அளவுக்கு அது சிந்தனை பண்ணும். அப்படிதான் பரிமாணத்துல மாற்றம் நிகழுது. என்ன காரணம்னா ஊடகம் தான் காரணம். ஊடகம்னா என்னன்னா உடம்பு மனசு தான் காரணம். அப்ப அந்த உடம்பு மனசு ஏன் காரணம்னா மெட்டீரியல் தான் காரணம், ரா மெட்டீரியல் தான் காரணம். கண்ணாடி வந்து நல்ல தரமான கண்ணாடியை நீங்க பாதரசம் தடவி அதை கொண்டு வந்து வீட்டுல மாட்டினீங்கன்னா அப்படியே உங்களுடைய முகத்தை அப்படியே பிரதிபிம்பித்து அப்படியே ரியலா காட்டும், அப்படியே ரியல் பிக்சரா இருக்கும். நீங்களுடைய இமேஜ் வந்து பியூரா இருக்கும் அந்த கண்ணாடியில. பெல்ஜியம் கண்ணாடின்னு வச்சுக்கோங்க, பெல்ஜியம் தான் இருக்குல்ல கொஞ்சம் விலை ஜாஸ்தி கண்ணாடி, ஏன்னா அவங்க தரமா தயார் பண்றதுனால. அப்ப பெல்ஜியம் கண்ணாடி வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல நீங்க மாட்டுறீங்கன்னா அப்படியே உங்க முகத்தை அப்படியே பிரதிபிம்பித்து அந்த முகத்துல இருக்கிற பருவு முகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் காட்டி கொடுத்துரும் பெல்ஜியம் கண்ணாடியில. சரி விலை கம்மியா கிடைக்குது, நம்ம சாதா கண்ணாடி வாங்கி வீட்டுல மாட்டலான்னு மாட்டினீங்கன்னா அதே உங்க முகத்தை காட்டும், ஆனா என்னன்னா கொஞ்சம் இழிச்சுக்கிட்டு காட்டும், இல்லைன்னா கொஞ்சம் டல்லா காட்டும். என்னங்க டல்லா காட்டுதுன்னா அந்த கண்ணாடி மிஸ்டேக்கு, அது உங்க மிஸ்டேக் இல்லைல்ல, அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப அது மாதிரி இங்க அந்த குழந்தையினுடைய மைண்ட் மிஸ்டேக்கு, அந்த குழந்தையினுடைய பாடி மிஸ்டேக்கு, அறிவு நேரத்துல மிஸ்டேக் இல்லை. அறிவு வந்து சுயம்பிரகாச அறிவு, எல்லா ஊடகத்திலையும் தன்னுடைய ரியாலிட்டியை ஒளிர வைக்க தயாரா இருக்கு. அது சூரியன் போல வெளிச்சத்தை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஆனா சூரியன் பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகள்ல மாறுபாடு இருக்கு. எப்படிப்பட்ட நீர்நிலைகள், தெளிந்த நீர்ல சூரியனுடைய சுயம் பிரகாச உருவம் அப்படியே பிரதிபிம்பிக்குது, கலங்கிய குட்டை நீர்ல சூரியன் சரியாவே தெரிய மாட்டேங்குது. என்னங்க காரணம், இதுவும் நீர் தான் அதுவும் நீர் தான், ஆனா அங்க நீர் கண்ணாடி போல இருப்பதுனால சூரியனுடைய முழு பிரதிபிம்பத்தை பார்க்க முடியும், இங்க டிச்சு தண்ணி கலங்கி இருக்கிறதுனால சூரியனுடைய முழு பிரதிபிம்பத்தை பார்க்க முடியல. அதுக்கு காரணம் நீர் தானே தவிர சூரியன் இல்லை. அது போல இங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த புரிதலும் வாழ்க்கை முறையும் மாறுபட்டு காணப்படுவதற்கு காரணம் உடலும் மனம்தான் காரணமே தவிர ஆத்மா காரணமே இல்லை அப்படிங்கிறத நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலையும் நிரூபணம் செய்கிறார். ஏன்னா அது பரம ஒளி, ஸ்வயம் ஜோதி, அது வேறு ஒன்றால் ஒளிர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே நாம் பார்க்கின்ற உலகம் நமக்கு வேறு வேறாக தோன்றுவதும், ஒருவனுக்கு இப்படி தோன்றி ஒருவனுக்கு அப்படி தோன்றுவதும், ஒருவனுக்கு துக்கமாக தெரிந்து ஒருவனுக்கு சோகமாக தெரிவதற்கும், ஒருவனுக்கு இந்த உலகமே மோசம் என்றும் ஒருவனுக்கு இந்த உலகம் நந்தவனம் போல தெரிவதற்கும் யார் காரணம், அவரவர்கள் தான் காரணம், அவரவர்களுடைய மனோபாவம் தான் காரணம். அப்ப அதை அவரவர்கள் உணர்ந்து தன்னுடைய மனோபாவத்தை மாற்றினால் உலகம் மாறும், இல்லாவிட்டால் எப்படி உலகம் மாறும். ஒரு கொள்ளை கூட்டக்காரன் வந்து கொள்ளையடிக்கிறோண்டோ போய் சேர்ந்துட்டான்னா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் கொள்ளை கொலை இதுலதான் வாழ்க்கையே இருக்கும். அப்ப அவனுடைய வாழ்க்கையே கொலை கொல்ல பண்றதுலயே இருக்கும்போது அவனுக்கு உலகமே அப்படிதான் கொள்ளை கூட்டமாட்ட தெரியும். ஆனா ஒருத்தன் சாதுக்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துட்டானா உலகமே நந்தவனம் போல தெரியும். அங்க எப்ப பார்த்தாலும் வேத மந்திரங்களும் உபநிஷத்துகளும் அந்த வாழ்க்கை முறையும் அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தையும் அமைதியும் கொடுக்கும். அப்ப இந்த வாழ்க்கை முறைக்கும் அந்த வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் என்னன்னா வாழுகின்ற முறை தான் வித்தியாசம். அப்ப வாழுகின்ற முறை எதனால மாறுது, மனதினால் மாறுது. அவனுக்கு வந்து அராஜகம் பண்ணணும், அழிச்சாட்டியம் பண்ணணும், கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணுங்கிற வாழ்க்கை விரும்புறான். இவன் வந்து அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அந்த அறிவு ஒளியில பிரகாசிக்கணும்னு விரும்புறான். இந்த ரெண்டு பேருடைய மனோபாவம் மாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை முறையும் மாறி இருக்கிறது, அந்த அனுபவமும் மாறுகின்றது. அப்படிதான் இங்க பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு அறிவு என்றும் மாறாதது, ஆனால் அறிவை பிரதிபிம்பிக்கின்ற மனமானது இவ்வாறு மாறுதலுக்கு உட்படுகின்றது. ஆகவே அறிவை அறிவாய் காட்டுவதற்கு அதற்கு வேறாக ஒரு பொருள் இல்லவே இல்லை என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து, அதான் இங்க ஆத்மாவின் ஒளியால் மட்டுமே அனைத்தும் அறியப்படுகிறது தமேவ பாந்தம் அப்படின்னு அந்த கடவு உபநிஷத் மந்திரத்தையே உதாரணமா சொல்லி இந்த இடத்த நம்ம நிறைவு செய்யணும். வேற வேற வழியே கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க அறிவு தான் ஆத்மா, அந்த அறிவின் வெளிப்பிரகாசத்துல ஒளிருகின்ற மனசு தான் இங்க உலகத்தை உண்டு பண்ணி பார்த்தது. இதுதான் சூரிய சந்திரனுடைய விளக்கம். சூரியன் அறிவு, சந்திரன் மனசு. இப்படி புரிஞ்சுட்டு எப்படி அது பிரதிபிம்ப பிரகாசத்தை வெளிப்படுத்துதோ அப்படி மனசு வெளிப்படுத்தி கொண்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஆக மொத்தம் நான் இன்னைக்கு வந்து 16வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளை வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் தத்சத்.